أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وبعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. قنيتكم يا الله من اليار لي الله تعالى نما نيوركم إيمانا يم إسلاما يم إحسانا يم تندرلواناها நல்ல மூமின்களில் அல்லாஹுவை திருப்திப்படுத்திய நல்லவர்களில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. நமது முடிவுகள் முடிவு அனைத்தையும் நம் அனைவருடைய முடிவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானோடு இஹ்லாஸோடு ஆக்கி அருள்வானாக. இன்ஷா அல்லாஹ், இன்று அல் குர்ஆனுடைய இரண்டாவது அத்தியாயமாகிய சூரா அல் பக்ராவின் முதல் பாகம் அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்கின்ற அந்த ஜுசுவுடைய முதல் பாகத்துடைய ஒரு சுருக்கமான விளக்கத்தை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்றிலும் நேர்வழியை கொண்டுள்ள, சத்தியத்தை கொண்டுள்ள, நீதத்தின் அடிப்படையில் மட்டுமே அமைந்த, நேர்வழியின் அடிப்படையில் மட்டுமே அமைந்த இந்த ஒரு கண்ணியமான வேதத்தை இறக்கி அருளினார். அதிலே முதல் அத்தியாயமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை இடம்பெறச் செய்தான். இரண்டாவது அத்தியாயமாக ஓதப்படுகின்ற வரிசையில் இரண்டாவது அத்தியாயமாக இந்த சூரத்துல் பக்ராவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடம்பெறச் செய்தான். இது ஏதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அபிப்பிராயத்தின்படியோ அல்லது அபுபக்கர் அல்லது ஏனைய சஹாபாக்கள் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய அபிப்பிராயத்தின் அடிப்படையிலோ அமைத்த ஒன்று கிடையாது. அல்லாஹுவின் புறத்திலிருந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலமாக எப்படி வசனங்கள் இறக்கப்பட்டனவோ, இறக்கப்பட்ட வசனங்களை எந்தெந்த சூராவில் அமைக்க வேண்டும், எந்தெந்த வசனங்களை முன்னால் பின்னால் வைக்க வேண்டும் என்ற விளக்கங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது போன்று, இந்த குர்ஆனை ஓதுகின்ற வரிசை முறையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்தார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதில் எந்த விதமான ஊசலாட்டங்களோ சந்தேகங்களோ குழப்பங்களோ இருக்கக்கூடாது. இந்த சூரத்துல் பக்ராவுடைய சிறப்பு அதிகமாக இருக்கின்றது. இப்போது நாம் குறிப்பாக இந்த சூரத்துல் பக்ராவுடைய சட்டதிட்டங்கள், இந்த சூராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு ஆழமான சட்டங்களை விளக்கங்களை கூறுகிறான் என்பதை மட்டும் நாம் குறிப்பாக பார்ப்போம். இப்போது நீங்கள் பாருங்கள், முந்தைய அத்தியாயத்திலே ஆறாவது வசனத்திலே மூமின்களாகிய நமக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நேரான பாதையில் நேர்வழி நடத்து. அந்த பாதை ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ அருள் புரிந்தவர்களுடைய பாதை, கைரில் மகபூபி அலைஹிம் கோபிக்கப்பட்டவர்களின் பாதை அல்ல, இன்னும் வழி தவறியவர்களின் பாதையும் அல்ல. அப்ப கோபிக்கப்பட்டவர்களுடைய பாதை அல்லாத, வழி தவறியவர்கள் சென்ற பாதை அல்லாத, நீ அருள் புரிந்தவர்களுடைய பாதையிலே, அந்த நேரான பாதையிலே எங்களை நேர்வழி நடத்து என்ற ஒரு நீளமான விரிவான ஒரு பிரார்த்தனை அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுக்கின்றார். இதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியின் அவசியத்தை கூறுகிறார். அந்த நேர்வழி என்பது வெறும் அந்த ஆதாரங்களை ஒவ்வொரு மனிதனும் தன்னிச்சையாக புரிந்து கொள்வது, தன்னிச்சையாக புரிந்து கொள்வதன் அடிப்படையில் நேர்வழி அமையாது. நேர்வழிக்கு இலக்கணமாக மனிதர்களின் சிலர் மீது நான் அருள் புரிந்து அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நான் நேர்வழி நடத்தியிருக்கிறேன். அவர்கள் சென்ற பாதைதான் நேரான பாதை, அந்த பாதையின் அடிப்படையில் தான் நீங்கள் பாதை அமைக்க வேண்டும், அந்த பாதையில் தான் நீங்கள் செல்ல வேண்டும். இது விஷயம் புரியுதுங்களா? அப்ப வெறும் குரானை எடுத்துக்கிட்டு ஹதீஸ் எடுத்துக்கிட்டு எனக்கு சஹாபாக்கள் வேணா தாபியின்கள் வேணா நான் புரிஞ்சதுதான் மார்க்குன்னு சொல்ல முடியாது, சொன்னா அது வழிகேட்டில் கொண்டு போய் விட்டு சரிங்களா. இரண்டாவது, இந்த நேரான பாதை கிடைக்க பெற்றதற்கு பிறகு, நேரான பாதை கிடைத்ததற்கு பிறகு, அந்த நேரான பாதையில் நேர்வழி நடந்த நன்மக்களை பார்த்ததற்கு பிறகு, யார் அந்த நேர்வழிக்கு முரண்பட்டார்களோ, எதன் அடிப்படையிலே முரண்பட்டார்கள், மன இச்சையின் அடிப்படையிலே, அந்த வேத வசனங்களை நிராகரிப்பதன் அடிப்படையிலே அவர்கள் மீது அல்லாஹுடைய கோபம் இறங்கியது. ரைரில் மகதூபி அல் மகதூபி அலைஹிம், இவர்கள் அல்லாஹுடைய கோபத்திற்கு உரியவர்கள். இன்னொரு கூட்டம் வலவாலீன், இவர்கள் யார், அல்லாஹுவின் மீது அன்பு என்ற பெயரிலே அந்த நேர்வழி பெற்றவர்களுடைய பாதையை மீறி நாங்கள் அவர்களை விட அதிகம் அல்லாஹுவை நெருங்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று வணக்க வழிபாட்டிலும் மார்க்கத்திலும் புதுமைகளை ஏற்படுத்தியவர்கள் கிறிஸ்தவர்கள். முந்தைய கூட்டம் கோபத்திற்குரியவர்கள் யூதர்கள், இரண்டாவது கூட்டம் வழிகட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்ப இந்த பாதை அல்லாத ஒரு நேரான பாதை எங்களுக்கு வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் பிரார்த்திக்க சொல்கிறான். புரியுதுங்களா? ஒவ்வொரு முறை தொழுகையிலே ஓதும் போதும் இந்த உள்ளச்சத்தோடு இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லும்போது தன்னை முழுமையாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து, யா அல்லாஹ் என்னை நீ நேரான பாதையிலே என் உச்சி முடியை பிடித்து நீ நேர்வழி நடத்தவில்லை என்றால் நான் வழி தவறி விடுவேன் என்ற பணிவோடு பயத்தோடு இந்த துஆவை ஓத வேண்டும். ஹதீஸ் குதுசியிலே வருகிறது, இமாம் முஸ்லிம் அறிவிக்கிறார்கள், அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அல்லாஹ் கூறுகிறான், என் அடியார்களே, குல்லுக்கும் தாலும் இல்லாமல் ஹதைத்துஹு, நீங்கள் எல்லோரும் வழிகட்டவர்கள் தான், இல்லாமல் ஹதைத்துஹு, நான் யாருக்கு நேர்வழி காட்டினேனோ அவர்களை தவிர, குல்லுக்கும் தாலும் இல்லாமல் ஹதைத்துஹு, நீங்கள் எல்லோரும் வழிகட்டவர்கள், இல்லாமல் ஹதைத்துஹு, நான் யாரை நேர்வழிப்படுத்தினேனோ, யாரை மேல்வழியில நினைத்திருக்க செய்தேனோ அவர்களை தவிர, என்னிடத்தில் நீங்கள் நேர்வழியை தேடுங்கள், நான் தான் உங்களுக்கு நேர்வழி காட்டுவேன். அப்ப தனது அறிவை கொண்டு நேர்வழி கிடைக்கும், தனது படிப்பை கொண்டு நேர்வழி கிடைக்கும் என்றெல்லாம் மனிதன் இருமாப்பு கொண்டு விடக்கூடாது. தனது ஆராய்ச்சியால் நான் சத்தியத்தை அடைந்து விடுவேன் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கின் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனிதனுக்கு பெருமை வந்துவிடுமே ஆனால் அது அவனை நேரான பாதையிலிருந்து திசை திருப்பிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானார். அப்ப இறை தூதர்கள் யாரை அல்லாஹு தஆலா நேர்வழிக்கு இலக்கணமாக ஆக்கினானோ அவர்கள் இறுதி மூச்சு வரை அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனை என்ன, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு நேர்வழி காட்டவில்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க முடியாது, யா அல்லாஹ் எங்களை நீ நேர்வழி நடத்து, யா அல்லாஹ் என்னை நீ வழிகெடுப்பதிலிருந்து ஒரு இடத்துல நான் பாதுகாவல் தேடுகிறேன், என் மனைவியிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்ப இறை தூதர்கள் யாரை அல்லாஹு தஆலா நேர்வழிக்குரிய உண்மையான விளக்கமாக அடையாளங்களாக
அடையாள சின்னங்களாக அல்ல ஆக்கினாரோ, அந்த மக்களை நாம் பார்க்கும் பொழுது, நபி அந்த நபிமார்களை பார்க்கும் பொழுது, அவர்கள் ஒரு காலம் பெருமை பேசியதே கிடையாது, அவர்கள் ஒரு காலம் ஆணவத்தை வெளிப்படுத்தியதே கிடையாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் பணிந்தே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு இப்போது இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவோடு சூரத்துல் பக்கரா எப்படி சம்பந்தப்படுகிறது? அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நேர்வழி கேட்டீர்கள், யா அல்லாஹ் எங்களை நேர்வழி நடத்து, நேரான பாதையை எங்களுக்கு காட்டு என்று. அடுத்த அத்தியாயத்தினுடைய பக்கராவுடைய இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கு நேர்வழி வேண்டுமா? ஜாலிகல் கிதாப், லா ரைப ஃபீஹி, சந்தேகமே இல்லாத இந்த புத்தகம் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. ஹுதல்லில் முத்தகீன், இது இதற்கு முன்னால் தக்வா உடையவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. இது இதற்கு முன்னால் தக்வா உடையவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. உங்களிடத்திலும் தக்வா இருக்குமேனால் கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டும். உங்களிடத்திலே தக்வா இருக்குமேனால் உங்களுக்கும் இந்த வேதம் வழிகாட்டும், நேர் வழி காட்டும். நீங்க நேர்வழியை கேட்டீங்க, அந்த நேர்வழி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அலிஃப் லாம் மீம், ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இந்த புத்தகம் இதில் அறவே சந்தேகம் இல்லை. எந்த விதத்தில் சந்தேகம் இல்லை? இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து ரப்புல் ஆலமீன் பேசி ஜிப்ரீலின் மூலமாக முஹம்மது ரசூலுல்லாஹிற்கு ஷைத்தான்கள் ஜின்களின் தீண்டுதல்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டு இறக்கப்பட்டது என்று. அதில் சந்தேகம் இல்லை. முழுமையாக அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் ஜிப்ரீல் ஓதும் போதும் பாதுகாக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் தோழர்களுக்கு ஓதி காட்டும் போதும் இந்த வேதம் பாதுகாக்கப்பட்டது. அந்த தோழர்களால் எழுதப்படும் போதும், அந்த தோழர்கள் மரணம் செய்த போதும் இந்த வேதம் பாதுகாக்கப்பட்டது. அதற்கு பிறகு இறுதி நாள் வரை இன்ஷா அல்லாஹ் இந்த வேதத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அப்ப எந்த வகையிலும் இதில் சந்தேகம் இல்லை. அதுல ஒரு வகை இது பாதுகாக்கப்பட்டது. இரண்டாவது, நீதம், நேர்மை, ஒழுக்கம், வாழ்வியல் சட்டங்கள், வணக்க வழிபாட்டின் சட்டங்கள், இவற்றிலெல்லாம் மிகச்சரியான பாதை, இவை அனைத்தும் ஒரு வேதத்திலே முறையாக இறைவன் புறத்திலிருந்து கூறப்பட்டிருக்கிறது என்றால் அது இந்த குர்ஆனை தவிர வேறெதிலும் இல்லை. முந்தைய வேதங்களை எடுத்துக்கொண்டால், தௌராத்தையோ இஞ்சியிலையோ தபூரையோ அல்லது அதற்கு முன்னால் இறக்கப்பட்ட சுஹுஃபுகளை எடுத்துக்கொண்டாலும், அவை ஏதாவது ஒரு பகுதியைத்தான் குறிக்குமே தவிர, அல் குர்ஆனை போன்று, இந்த இறுதி வேதத்தை போன்று, வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சட்டங்களையும் எல்லா விஷயங்களையும் நிறைவாக, முழுமையாக, அடிப்படையாக, ஆதாரங்களாக, ஒரு பொது சட்டமாக அல் குர்ஆனிலே கூறப்பட்டதை போன்று இந்திய வேதங்களில் கூறப்பட்டதில்லை. ஆகவேதான் அல் குர்ஆனுடைய மற்றொரு பெயர் அல் ஃபுர்கான், அல் மின்ஹாஜ், வழி. இது முழுமையான வழி. எதுவரை? இந்த துன்யாவிலிருந்து நீங்கள் ஆரம்பித்து சொர்க்கம் செல்வதற்கு உண்டான முழுமையான வழி, வாழ்க்கையின் அத்தனை தேவைகளுக்கும். அப்ப அந்த வகையிலையும் இதுல சந்தேகம் இல்லை. குர்ஆனை நம்புனா நம்ம வந்து அரசியல் சட்டத்தை அமைக்க முடியாதோ? குர்ஆனை நம்புனா, குர்ஆனின்படி ஆட்சி அமைச்சா, குர்ஆனின்படி சட்டம் அமைச்சால் நம்ம வந்து உலகத்துல முன்னேற முடியாது என்ற எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். உங்களின் அத்தனை முன்னேற்றத்திற்கும், நன்மைகளுக்கும், பாதுகாப்புக்கும், நீதத்துக்கும், நேர்மைக்கும், ஒழுக்கத்திற்கும், கட்டுப்பாட்டுக்கும், சமுதாய பாதுகாப்பிற்கும் இது ஒன்றுதான். இதை தவிர வேறு எதுவுமே இல்லை, சந்தேகமே இல்லை. சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முதல்ல புத்தகத்தை பத்தி உண்டான விளக்கம் தாரீஃப் அல்லாஹ் கொடுத்துட்டான். உங்களுக்கு நேர்வழி கேட்டீங்க, அந்த நேர்வழி இப்போது அல் குர்ஆன் மூலமாக கொடுக்கப்படுகிறது என்று சொல்லிட்டு, அந்த அல் குர்ஆன் மூலமாக நேர்வழி கிடைக்கப்பட்டவர்களை அல்லாஹ் இரண்டாவதாக சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த விஷயத்தை நான் திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகளிலும் முறைகளிலும் கூறுவதற்கு என்ன காரணம் என்றால், எங்கேயும் எப்போதும் எந்த நேரத்திலும் நமது மன இச்சை நமக்கு விளையாண்டு விடக்கூடாது. அல்லாஹ்வின் வேதத்தை நான் தனியாக தன்னிச்சையாக புரிந்து கொள்வேன் அல்லது மற்றவர்களை விட நான் தான் சரியாக புரிகிறேன் என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது. இந்த வேதத்தை புரிந்து படித்து அமல் செய்து அல்லாஹுவின் புறத்திலிருந்து இரையேற்றமுடையவர்கள் என்று சான்று வழங்கப்பட்ட நன்மக்கள் நமக்கு முன்னால் சென்றிருக்கிறார்கள். அவர்களை நாம் மதித்தாக வேண்டும். அவர்களது வாழ்க்கையை இந்த வேதத்திற்கு விளக்கமாக பார்த்தாக வேண்டும். எப்படி அவர்களின் வாழ்க்கையை இந்த வேதத்திற்கு குர்ஆனுக்கு விளக்கமாக நாம் பார்த்தாக வேண்டும். அதிலிருந்து அவர்களிலிருந்து இந்த குர்ஆனை வெட்டிவிட்டு தனியாக எடுத்துக்கொண்டால் கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அப்படி வெட்டி இந்த குர்ஆனை தனியாக கையில் இருப்பவன் தனது மன இச்சையின்படி மக்களை வழி எடுக்க ஏதோ ஒரு திட்டம் திட்டுகிறான். அல்லாஹ் பாதுகாப்பானான். அப்ப அல்லாஹ் சொல்கிறான் முத்தகீன். அப்ப இந்த குர்ஆன் ஹிதாயத்து காட்டி இருக்கிறது. அரபியிலே மஸ்தருக்கு இரண்டு அர்த்தங்கள் வைக்கலாம். ஒன்று என்ன, மாதி சென்ற காலத்தின் அர்த்தம். ஒன்று என்ன, சென்ற காலத்தின் அர்த்தம் ஹுதன். இது ஹுதன் என்பது மஸ்தர், இஸ்மு மஸ்தர், நேர்வழி என்று பொதுவாக தமிழாக்கங்களிலே தமிழ் பொருள் கொள்ளப்படும். நேர்வழி அல்லது நேர்வழி காட்டக்கூடியது. இப்ப இதே இந்த நேர்வழி காட்டக்கூடியது என்ற இந்த பதத்திற்கு அரபியிலே ஹுதா என்ற பதத்திற்கு நேர்வழி காட்டியது என்ற பொருளும் உண்டு. ஹுதல் முத்தகீன், தக்வா உடையவர்களுக்கு இது நேர்வழி காட்டி இருக்கிறது. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது, சஹாபா பெருமக்கள் குர்ஆனால் வழி நடத்தப்பட்டவர்கள், நேர்வழி காட்டப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிகிறோம். சரி, அப்ப தக்வா என்றால் அந்த தக்வாவை நீங்கள் ஆடையிலோ அல்லது பேச்சிலோ கொண்டு போய் நீங்கள் முடித்து விடாதீர்கள். தக்வா என்பது அதற்கும் மேலாக அதற்கு அடிப்படை பண்புகள் இருக்கின்றன. பெரும்பாலும் மக்கள் தக்வா என்பதை யாரு ரொம்ப அப்படியே காமா இருக்கிறாங்களோ அப்படியே அமைதியா இருக்கிறாங்களோ அவங்களை பார்த்து ரொம்ப தக்வாக்காரின்னு சொல்லிடுவான். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவுடையவர்களுக்கு இலக்கணம் என்ன சொல்கிறான், அல்லதீன யுஃமினூன பில் கைப். இந்த சிஃபத், இந்த பண்பு முதல் சிஃபத். இது இல்லாம எதை இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. இந்த சிஃபத் இல்லாம தக்வாவுடைய வேறு நிறைய பண்பு இருக்குது. ஹலால் ஹராமை பேணுகிறார், பார்வைகளை தாழ்த்துகிறார், மக்களுடைய ஹக்குகளிலே மோசடி செய்வதில்லை, வாக்குகளை நிறைவேற்றுகிறார். இப்படி எத்தனையோ நல்ல பண்புகளை எல்லாம் கொண்டிருக்கிறார். ஆனால் ஈமான் பில் கைபிலே ஓட்ட இருந்தால் ஏற்கனவே இருக்கிற எல்லா நல்ல பண்புகளும் அந்த ஓட்ட வழியா வீணா போயிடும். நம்பிக்கை கொள்வார்கள், ஈமான் கொள்வார்கள். சரியா, இப்ப இந்த இடத்துல இந்த ஈமான் என்ற வார்த்தையை நம்ம நிறைய தடவை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஈமான் ஈமான் சொல்லு, அதுக்கு தமிழ்ல சொல்லும் பொழுது நம்பிக்கை கொள்ளுதல், நம்புதல், நம்பிக்கை கொள்ளுதல். அந்த நம்புதல்ங்கிறதைய கொஞ்சம் ரொம்ப அழுத்தமா சொல்லும் பொழுது நம்பிக்கை கொள்ளுதல் என்ற வார்த்தையை சேர்த்து சொல்வாங்க. இப்ப அரபி இலக்கணப்படி இந்த ஈமான் என்பதற்கு எங்கிருந்து இந்த பொருள் வருகிறது என்றால், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா புரியுதுங்களா, சொல்ல முடியும். அம்மா பேர் என்ன, ஆமீனா சொல்ற மாதிரி அதே ரூட் வந்ததுதான் இந்த ஈமான் என்பது. அப்ப என்ன அர்த்தம், அமீன என்றால் பாதுகாப்பு பெற்றான் என்ற ஒரு அர்த்தம் இருக்கு, பாதுகாப்பு கொடுத்தான் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. அமீனக்கு பாதுகாத்தான், பாதுகாப்பு கொடுத்தான் என்ற அர்த்தமும் இருக்கு. இப்ப அதிலிருந்து ஆமன யுமினு ஈமானன், பாதுகாப்பு கொடுத்தல், கேரண்டி கொடுத்தல், பாதுகாப்பு கொடுத்தல், கேரண்டி கொடுத்தல். அப்ப நம்பிக்கை கொள்வது என்ற பதத்திற்கு அரபியிலே, நம்பிக்கை கொள்ளுதல் என்ற பொருளுக்கு அரபியிலே பாதுகாப்பு கொடுத்தல் என்ற அந்த மூல அர்த்தத்தை உடைய சொல்லிலிருந்து ஏன் எடுக்கப்பட்டது? இதுதான் அரபி மொழியினுடைய ரொம்ப ஆழமான ஒரு தாத்பரியம். நேற்று கூட நம்ம சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு சொன்னோம். இப்ப ஒவ்வொரு வார்த்தைக்கும் அரபியில அதுக்கு பொருளும் இருக்கும். சில நேரங்களில் விசேஷமான ஒரு பொருளை கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்காக தனிய ஒரு வார்த்தையை அவர்கள் கருத்தாழத்தோடு உருவாக்குவார்கள், உண்டாக்குவார்கள். அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த நம்பிக்கை கொள்ளுதல் என்பதற்கு பாதுகாப்பு கொடுத்தல் என்ற வார்த்தையிலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆமன் துஹு, நான் அவரை பாதுகாத்து விட்டேன், அல்லது ஆமன் துபில்லா சொல்றமா, அல்லாஹுவை நான் பாதுகாத்து விட்டேன் அப்படின்னா இதுக்கு அசல் அர்த்தம். என்ன அல்லாஹுவை நான் என்ன பாதுகாப்பது என்றால், அல்லாஹுவை நான் அவன் பொய்ப்பிக்கப்படுவதிலிருந்து, அவன் மீது மக்கள் நம்பிக்கை வைக்காமல் இருப்பதிலிருந்து நான் அல்லாஹுவை பாதுகாத்தேன். புரியுதா? அப்ப அதிலிருந்து அடுத்த அர்த்தம், சத்தத்துஹு, நான் அவனை உண்மைப்படுத்தினேன். இரண்டாவது அர்த்தம் என்ன? சத்தத்துஹு, நான் அவனை உண்மைப்படுத்தினேன். அவனுடைய குற்றுகளில், அவனுடைய செயல்களில், அவன் எதையெல்லாம் இறை தூதர்கள் மீது இறக்கினானோ அந்த அனைத்து விஷயங்களிலும் நான் அவனை உண்மைப்படுத்தினேன். அப்ப அதிலிருந்துதான் இந்த நம்பிக்கை கொள்ளுதல் என்ற மூன்றாவது அர்த்தம் வருகிறது. முதல்ல பாதுகாத்தல், இரண்டாவது உண்மைப்படுத்துதல், அதிலிருந்து நம்பிக்கை கொள்ளுதல். அப்ப என்ன அர்த்தம்? நான் அல்லாஹ்வை நம்பிட்டேன். மக்கள் எல்லாம் அல்லாஹுவை நம்பாமல் நிராகரித்தார்கள். அதாவது அல்லாஹ் சொன்னதை பொய் என்று சொன்னார்கள், அல்லாஹ் சொன்ன சட்டத்தை ஏற்க மறுத்தார்கள், அல்லாஹ் அனுப்பிய தூதர்களை மறுத்தார்கள். ஆனால் நானோ அல்லாஹுவை நான் நம்பிக்கை கொண்டேன், அதாவது அல்லாஹுவை உண்மைப்படுத்தினேன். காபிர்கள், இறை மறுப்பாளர்கள், இறை வைப்பவர்கள் எப்படி அல்லாஹுவின் கூற்றை பொய்யாக்கினார்களோ, அந்த அல்லாஹுவின் கூற்றை, அல்லாஹுவின் கூற்று பொய்யாக்கப்படுவதிலிருந்து நான் அந்த கூற்றை பாதுகாத்தேன், அல்லாஹுவின் வேதத்தை பாதுகாத்தேன். நபி ஆமன்து பி ரசூல், ரசூல்மார்களை பாதுகாத்தேன், அதாவது ரசூல்மார்கள் பொய்ப்பிக்கப்படுவதிலிருந்து, அவர்கள் பொய்யர்கள் என்ற கூற்றிலிருந்து நான் அவர்களை பாதுகாத்தேன். இப்ப நாம் அவர்களை பாதுகாத்தேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? எப்படி? சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹுவை நான் தூய்மைப்படுத்தினேன். நம்ம தூய்மைப்படுத்தித்தான் அல்லாஹ் தூய்மையாகுவது கிடையாது. நான் அல்லாஹுவை தூய்மைப்படுத்தினேன் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் தூய்மையானவன் என்று நான் நம்பிக்கை கொண்டேன். இறை மறுப்பாளர்கள், இணை வைப்பவர்கள், அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கிறது, அல்லாஹ்விற்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சிபத்துகளை அவர்கள் தங்களுடைய கடவுள்களுக்கு கற்பிக்கிறார்கள், இப்படியெல்லாம் கற்பித்து அல்லாஹ்விற்கு அவர்கள் குறை சேர்க்கிறார்கள். நான் இணை வைப்பவர்கள் வர்ணிக்கின்ற வர்ணிப்பிலிருந்து அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துகிறேன், அதாவது அந்த குறைகளிலிருந்து அல்லாஹ் நீங்கியவனாக நான் நம்பிக்கை கொள்கிறேன். புரியுதா? அப்ப அந்த அடிப்படையில இப்ப ஈமான் என்பது என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சொன்னதை அப்படியே முழுமையாக நம்பிக்கை கொள்வது. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய வேதங்கள், அல்லாஹ்வுடைய மாணவர்கள், அல்லாஹ் அனுப்பிய தூதர்கள் மறுமையினால், அப்ப இதுல எந்த சந்தேகமும் இல்லாம முழுமையாக ஏற்றுக்கொள்வதுதான் ஈமான். இப்ப இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அல்லதீன யுஃமினூன பில்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கலாம், அல்லதீன யுஃமினூன பில் கிதாப் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கலாம், அல்லதீன யுஃமினூன பில் ருசுல் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கலாம், அல்லதீன யுஃமினூன பில் ஆகிரா என்று அல்லாஹ் சொல்லி இருக்கலாம். புரியுதா? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வார்கள், அல்லது ரசூல்மார்களை, அல்லது வேதங்களை. ஆனா அல்லாஹ் இங்கே சொல்கிற வார்த்தை என்ன? பில் கைப், மறைவானதை நம்பிக்கை கொள்வார்கள். எதை நம்பிக்கை கொள்வார்கள்? மறைவானதை நம்பிக்கை கொள்வார்கள். அப்ப இந்த மறைவானது என்று அல்லாஹு தஆலா பொதுவான ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, இதில் அல்லாஹுவும் வந்து விடுவான், அல்லாஹுடைய வேதங்கள், அது இறக்கப்பட்ட முறை, நாம் கண்ணால் பார்க்காத வானவர்கள், இன்னும் நாம் கண்ணால் பார்க்காத எத்தனை செய்திகளை அல்லாஹ் சொல்கிறானோ அவை எல்லாம் வந்துவிடும். மறுமை உலகம் உட்பட எல்லாம் வந்துவிடும். அதற்கு பிறகு தூதர்களும் நம்மை பொறுத்தவரை கைவிலே வருவார்கள். ஏன்? நம்ம தூதரை பார்க்கணும். இந்த தூதரை இப்போது நாம் பார்க்கவில்லை. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் தூதர்கள், தூதர்களை எப்படி சொர்க்க நரகத்த செய்திகள் மூலமாக நாம் அறிந்து கொண்டோமோ, புரியுதா? சொர்க்க நரகத்த செய்திகள் மூலமாக நாம் அறிந்து கொண்டோமோ, அப்படித்தான் தூதர்களையும் செய்திகள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப பார்க்கும் பொழுது இந்த ரைப் என்ற வார்த்தையை அல்லாஹ் எடுத்ததிலிருந்து எல்லா மக்களுக்கும் இறுதி நாள் வரை ஒரு அழகான ஒரு அடிப்படையை சொல்லிவிடுகின்றான். அது என்ன அடிப்படை? உங்களுடைய அறிவுக்கு, உங்களுடைய புறக்கண்களுக்கு வெளிப்படாத, புரியாத எந்த விஷயங்கள் எல்லாம் வஹீன் மூலமாக சொல்லப்படுகிறதோ அந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் ஏற்றாக வேண்டும். அப்ப மறைவானதுன்னு சொன்னா அந்த மறைவானதை யாரு சொல்றது? அதுக்கு அல்லாஹ் அத்தாரிட்டி வைத்திருக்கிறான். இப்ப அதுதான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் ஏனைய மதங்களுக்கும் இடையில உண்டான வித்தியாசம். ஏனைய மதங்கள்ல யாரு வேணாலும் உளறிக்கிட்டே போலாம், அங்க யாரும் கேட்க மாட்டாங்க. யாரு எதை சொன்னாலும் சாமியாருங்கிற பேர்ல, துறவிங்கிற பேர்ல, பூசாரிங்கிற பேர்ல, பண்டிதருங்கிற பேர்ல யாரு எதை சொன்னாலும் அங்க நம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தில் அதுக்கு இடம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒன்று அது குர்ஆனிலே இருக்க வேண்டும், இரண்டாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இருக்க வேண்டும், அல்லது அவர்களிடத்திலிருந்து கல்வி படித்த சஹாபாக்களிடமிருந்து அந்த செய்தி இருக்க வேண்டும். எப்பயோ பின்னாடி காலத்தில் ஒருத்தர் வந்தவர் சொர்க்கம் இப்படி இருக்கும், நரகம் இப்படி இருக்கணும், அல்லது வேற ஏதாவது நீங்க இப்படி செய்யுங்க அதுக்கு உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் சொல்வதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதையும் அல்லாஹ்வுத்தல திட்டவட்டமாக தெளிவுபடுத்தி விட்டான். ரைப் என்றால் எதை அல்லாஹ் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களோ, எதை என் புறத்திலிருந்து அனுமதி வழங்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறார்களோ அது ரைப். அந்த ரைபை நீங்க ஏற்றுக்கணும். எப்படி ஏத்துக்கணும்? ஏதாவது கண்டிஷனோட ஏத்துக்கிறதா? இன்னைக்கு சில பேர் கண்டிஷன் போடுறாங்க. எப்படி? சுல்சுல்லாலிசன் சொன்னதை ஏத்துப்போம், ஆனா எங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு, அதுல அதை சொல்லும் பொழுது அது பொய்யா இருக்குமோன்னு சந்தேகம் எங்களுக்கு வரக்கூடாது. எப்படி? இவங்களுக்கு வரக்கூடாதா சந்தேகம்? அப்படின்னு சொன்னா அது ஹதீஸ் உண்மையா இருக்குமா? ரெண்டாவது என்ன, குரானுக்கு அது முரண்படக்கூடாது. யோசித்து பாருங்கள், மனிதன் வழிகட்டிலே செல்வதற்கு இதைவிட ஒரு இரண்டு அளவுகள் தேவையா? குரானுக்கு முரண்படக்கூடாது என்று இந்த முரண்பாடு என்பதை நிர்ணயிப்பவர்கள் யார்? அதற்கு என்ன தகுதி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகளில், அறிவிக்கப்பட்ட ஹதீஸுகளில் சஹீஹ் என்று எதை குறித்தார்களோ மிக தெளிவாக ஆய்வு செய்து அந்த அறிவிப்பாளர்களை எல்லாம் மிக ஆழமாக நுணுக்கமாக ஆராய்ந்ததற்கு பிறகுதான் ஹதீஸுகள் சஹி என்று உறுதி செய்யப்படுகின்றன. எதிலே? அறிவிப்பாளர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களுக்கு தபரசாதியினுடைய காலத்திலே சந்தேகம் வந்ததோ இதுவெல்லாம் ரசூல்லா வரைக்கும் சரியா போய் சேருதான் சொல்லி அதெல்லாம் பலவீனமானதுன்னு ஒதுக்கி தள்ளிட்டாங்க. எது ரசூல் ஸல்லல்லாஹு வரைக்கும் அதனுடைய செயின் கரெக்டா போய் சேர்ந்துச்சுன்னு அவங்க முடிவு பண்ணாங்களோ அதுதான் சஹின்னு சொல்லப்பட்டுச்சு. அது எப்படி குர்ஆனுக்கு முரண்படும்? அப்ப என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைச்சியின் அடிப்படையிலும் பேசுவார்களோ என்ற சந்தேகம் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதனாலதான் இந்த பிரச்சனை. எப்படி ரசூல்லாவுடைய காலத்திலேயே வாழ்ந்த முனாஃபிக்குகளுக்கு இந்த சந்தேகம் இருந்தது. எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது அது குர்ஆன்ல குர்ஆனுடைய கட்டளை, நபியாக ஒன்று சொன்னார்கள் என்றால் இது நீங்களா சொல்லுவீங்களோ அப்படின்னு சொல்லி அவர்கள் சந்தேகம் கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூல்லாவுடைய காலத்துக்கு பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பிறகு பின்னால் வரக்கூடிய நாம் சஹீஹான ஹதீஸுகள் விஷயத்திலே சந்தேகம் கொண்டால், அது குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று நினைத்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அதுவும் நயவஞ்சகத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். இரண்டாவது, ஹதீஸுகளை படிக்கும் போது நம்ம மனசில் அது சஹீஹுன்னு படணுமா? இது ஒரு அளவுகோல் என்று ஒரு மூமின் நினைப்பானா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் என்று நமக்கு அது உறுதியாக கிடைக்க பெற்றாலே அதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா திரும்ப 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 அத்தியோட ரசூல் கட்டுப்படுங்க. இப்ப கட்டுப்படுங்கள், பின்பற்றுங்கள், கீழ்படியுங்கள் என்ற வார்த்தையை எப்ப வரும் என்று சொன்னால், முழுமையாக ஒருவரிடத்திலே தன்னை ஒப்படைத்து பின்னாடி இதே சூரத்தில் பக்கரால அனைவரும் உங்களுக்கு 108 வசனத்தில் வரும், கேள்வி கேட்காம பின்பற்றுவதுதான் இத்தாத். எப்படி? கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் இதை சொன்னீங்கன்னு கேட்கக்கூடாது, அதுக்கு பேர் தான் இத்தாத். சஹாபாக்கள் சில நேரத்தில் கேள்வி கேட்டாங்க. எப்படி? மதுர் போர்ல கொண்டு போய் ரசூல் சுந்தாலிசன ஒரு மைதானத்தில் இறக்குனாங்க. அப்ப சஹாபாக்கள் எப்படி கேட்கிறாங்க, யார் சூழலாம் சுந்தாலிசன, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பா? நீங்கள் ஷரியத்துடைய கட்டளை என்ற அடிப்படையிலே முடிவு செய்த ஒன்றா, அல்லது ஒரு போரின் தந்திரம் என்ற அடிப்படையிலே, போர் தந்திரம் என்ற அடிப்படையிலே நீங்கள் யோசித்து முடிவு செய்ததா? அப்படி விளக்கம் கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல இது அல்லாஹ் சொன்னதல்ல, இது ஷரியத்தின் அடிப்படையில் நான் சொன்னதல்ல, போரின் தந்திரத்தின் அடிப்படையில் இது உசிதமாக இருக்கும் என்று நான் கருதிய எனது அபிப்பிராயம் சொன்ன உடனே அப்ப சஹாபி சொன்னாங்க, யார சூழலா அப்படின்னா கொஞ்சம் மாத்தி நம்ம யோசிப்போம். இப்ப நம்ம இருக்கிற இடம் நமக்கு சாதகமான இடம் அல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டா அது நமக்கு சாதகமா இருக்கும் சொல்லி. இதே போல ஹைபர் போர்ல இதே நிகழ்ச்சி நடக்கிறது, இதே போல ஒரு நிகழ்வு நடக்கிறது. ரசூல் சல்லா அலிஸ்வன் வந்து கூடாரம் போல சொல்றாங்க, அப்பயும் சஹாபி ஒருத்தர் முன்னாடி வந்து போரில ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர் வந்து இதே போல கேட்கிறாங்க, யார சூழலாம் இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த கட்டளையின் அடிப்படையிலே நீங்கள் இங்கே தங்க சொல்கிறீர்களா, அல்லது போரின் தந்திரம் என்ற அடிப்படையிலே நீங்கள் இங்கு தங்க சொல்கிறீர்களா? புரியல உங்களுக்கு? அப்ப ரசூல் வந்துட்டாலே அங்கே இப்பா, எப்படி ரசூல் என்று வந்து விட்டாலே அங்கே இப்பா. மூன்று வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்துறான், ஒன்று இத்தாஅத், இரண்டாவது இத்திபா, மூன்றாவது இத்ததீதா. ஒன்று இத்தாஅத், இரண்டாவது இத்திபா, மூன்றாவது இத்ததீதா. இந்த மூன்று வார்த்தை மூன்று வார்த்தைகளையும் அல்லாஹ்வுத்தர நபிமார்களுக்கு பயன்படுத்துகின்றார். இத்தாஅத் என்றால் என்ன? அவங்க சொல்லிட்டாங்களா முடிஞ்சு போய் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எதை சொன்னாலும் சரி அதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டியதா, எழுத்து கேள்வி கூடாது. அவங்க எப்படி போறாங்களோ பின்னாடி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எதையெல்லாம் நமக்கு சட்டமாக சொல்கிறார்களோ அப்படியே எத்திதான், அதை உறுதியா புடிச்சுக்க வேண்டியதுதான். அதை எந்த காலத்திலையும் விட்டுவிடக் கூடாது, விட்டா பிரச்சனை ஆகிடும். அப்ப இந்த அல்லதீன பில் கைது என்பதில் எதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து குர்ஆனில் ஓதப்பட்டதாக சொன்னார்களோ அல்லது ஹதீஸிலிருந்து சொன்னார்களோ அதை முழுமையாக நம்பிக்கை கொள்வது, ஏற்றுக்கொள்வது, அதுல எந்த விதத்திலும் சந்தேகம் நமது உள்ளத்திலே வந்துவிடக் கூடாது. அப்ப இந்த ரெண்டு அளவுகோல் இருக்கா இல்லையா? யார் சொல்றது? ஹதீசுகளிலே சந்தேகம் கொள்பவர்கள், அது குர்ஆனுக்கு முரண்படக்கூடாது, அல்லது அதை படிக்கும் பொழுது நமக்கே தெரிஞ்சிடும். அப்ப இதற்கு முன்னால் சென்ற சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபீஈ தாபிஈன்கள் யாரெல்லாம் ஹதீசுகளிலேயே வாழ்ந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இது ஹதீஸாக இருக்குமா என்று சந்தேகம் வரல. அவங்க எதை சரி கண்டார்களோ அதிலே நமக்கு இது ஹதீஸாக இருக்குமோ என்ற சந்தேகம் வந்தா இங்க ரெண்டு குற்றச்சாட்டுகளில் ஒரு குற்றச்சாட்டு கண்டிப்பா இருக்கும். ஒரு குற்றச்சாட்டு என்ன? அவங்க எல்லாம் மார்க்க விஷயத்துல அலட்சியம் செய்து மார்க்கத்தில் மோசடி செய்து விட்டார்கள். புரியுதா? அல்லது இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன? மார்க்கம் தெளிவு இல்லாமல், மார்க்கம் தெளிவு இல்லாமல் குழப்பமாகவே ஹதீஸை எடுக்கும் பொழுது சஹிஹான ஹதீஸ் முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஒருவேளை சரியா இருக்குமோ, ஏதாவது ஆயத்துக்கு முரண்படுமோ, எங்கேயாவது இது சரியத்துக்கு இடிக்குமோ அப்படின்னு ஹதீஸை பார்க்க சொல்லும். எப்படி? எப்ப நீங்க வந்து சஹிஹான ஹதீஸுகள்ல சந்தேகத்தை உண்டாக்கி பல சஹிஹான ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படும், அதை பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு விதமா தோன்றுச்சுன்னா அதெல்லாம் ஏத்துக்கொள்ள கூடாதுன்னு சொல்லிட்டீங்களோ, இப்ப நீங்க ஏத்துக்கணுங்கிற எண்ணத்துல பாப்பீங்களா, அல்லது இதுல ஏதாவது குறை இருக்குமோ, இது எப்படி இருக்கும், இப்படியே உங்களை பார்க்க சொல்லும். அப்ப ஒன்று, நமக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபீஈ தாபிஈன்கள் யார் ஹதீஸுகளை மனப்பாடம் செய்து பதிவு செய்தார்களோ அவர்கள் விஷயத்திலே அவர்கள் மோசடி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டை ஏற்படுத்தும், அல்லது உங்களுடைய உள்ளங்களிலே சந்தேக நோயை அதிகப்படுத்தும். ஹதீச திறந்தாலே, ஹதீச பத்தி பேசினாலே இந்த ஹதீச சரியா இருக்குமோ, சரின்னு அவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இருந்தாலும் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஆயத்துக்கு முரண்பட்டுச்சுன்னா. அப்ப இந்த விஷயம் சாதாரண விஷயம் இல்ல, நம்முடைய ஈமானோடு அதாவது ஈமானை தகர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்பதை கவனத்திலே கொண்டு இதிலிருந்து நாம் தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி உள்ளங்களிலே யா அல்லாஹ் கோணலை ஏற்படுத்தி விடாதே, சந்தேகங்களை ஏற்படுத்தி விடாதே, அழுக்குகளை ஏற்படுத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து இறையச்சம் உள்ளவர்களுக்கு, தக்வா உள்ளவர்களுக்கு, யாருக்கு இந்த குர்ஆன் ஹிதாயத்து கொடுத்ததோ நேர்வழி காட்டியதோ அவர்களுடைய இரண்டாவது சிஃபத் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய தொழுகையை பாருங்கள், அவர்களின் தொழுகையை பாருங்கள், தொழுகையிலே அவர்களுக்கு இருக்கிற பங்களிப்பை பாருங்கள், ஈடுபாட்டை பாருங்கள், அது அவர்களுடைய ஹிதாயத்திற்கு அடையாளம். நேரம் தவறாமல் தொழுவது, ஆண்கள் ஜமாஅத்தை பேணுவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டி தந்தார்களோ அப்படி தொழுவது. அப்ப தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் அது சும்மா வந்து நின்று தக்பீர் கட்டி குனிஞ்சிட்டு போறதோட நிக்க முடியிற விஷயம் கிடையாது. நீங்க தொழுகைக்கு தயாராகுவதிலிருந்து வது செய்வதிலிருந்து தொழுகையின் முதல் ருக்னாகிய தக்பீரை ஆரம்பிப்பதிலிருந்து சலாம் கொடுத்து முடிகின்ற வரை உள்ள அத்தனை விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கட்டளை தான் தொழுகையை நிலை நிறுத்துவார்கள். அப்ப இன்று நிறைய மக்கள் தொழுகிறார்கள். பல விஷயங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை தெரிந்து கொள்கிற ஆர்வமுள்ள மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகை முறையை தெரிந்து கொள்வதிலே ஆர்வப்படுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்லு கமா ரஐதுமூனி உஸல்லி, நான் தொழுவதை நீங்கள் எப்படி கண்டீர்களோ, என்னை நான் தொழுவதை எப்படி நீங்கள் பார்த்தீர்களோ அப்படி நீங்கள் தொழுங்கள். அப்ப தக்பீர் கட்டுகிற முறையிலிருந்து சலாம் கொடுக்கிற முறை வரை எப்படி சஹீஹான ஹதீஸுகளிலே விவரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையிலே நமது தொழுகை அமைக்க வேண்டும். எப்போது மக்கள் சுன்னத்திலிருந்து விலகினார்களோ, தொழுகையின் சுன்னத்துகளிலிருந்து, தொழுகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த சுன்னத்திலிருந்து விலகினார்களோ, இன்று உதாரணத்திற்கு சில விஷயங்களை சொல்கிறேன், அவர்களுடைய தொழுகை முறையை பாருங்கள். ஒதுவிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். இன்று மக்கள் செய்கின்ற ஒதுவிலே, மக்கள் ஒது செய்யறாங்கல்ல, இந்த ஒதுவிலே 99% 99.99 பேர் செய்யற ஒது சரியே கிடையாது. 99.99 பேர் செய்யற ஒது இது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற சந்தேக நிலையில் இருக்கிறது. அல்லாஹ் அறிந்து. ஒரு விஷயம் சின்ன சின்ன விஷயமா சொல்றேன். இப்ப இன்னைக்கு ஒருத்தரை கூப்பிட்டு பள்ளிவாசல ஒழு செய்யறத பாருங்க, குறைஞ்சது அவர் செய்யறது ஒரு வாளி தண்ணியில ஒழு செய்வார். தண்ணியை அப்படி திறந்து எந்த அளவுக்கு பைப்ப கடைசி வரைக்கும் திறக்க முடியுமோ அந்த அளவுக்கு திறந்து விட்டுட்டு ஒழு செய்வார். இந்த ஒழு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது வந்தவன கை கழுவுறாரு பாருங்க, முதல்ல வந்து உட்கார்ந்தவன அந்த கை கழுவுறது தனி, அதுக்கப்புறமா உட்கார்ந்தவன கால ஒரு தடவை தனியா கழுவிப்பாரு அது தனி, அதுக்கு போக அப்புறமா ஒரு பிஸ்மில்லா சொல்லி கையை ஒண்ண கழுக ஆரம்பிப்பார், அதுக்கப்புறமா பழுத்திட்டு ஆரம்பிப்பார். எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பார், தனிப்பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரை லிட்டருக்கும் குறைவான தண்ணியில் தான் வுது செய்திருக்கிறார்கள். அரை லிட்டருக்கும் குறைவான தண்ணியில் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்திருக்கிறார்கள். அதற்கு அதிகமாக தண்ணீரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியதே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆள் குளிக்கிற தண்ணியில ஒரு ஆள் ஒழிச்சிடார். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்தை பாருங்க, அந்த உதவின் உறுப்புகளை கழுவுவதிலிருந்து தலைக்கு மசல் செய்யற வரைக்கும் எங்கேயாவது சுண்ணத்து பேணப்படுதான்னு சொன்னா தண்ணீர் தான் பெரும்பாலும் விரயமாக்கப்படுகிறதே தவிர சுண்ணத்துகள் பேணப்படுவது கிடையாது. எப்படி? உதாரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுப்புகளை கழுவும் போது தேய்த்து கழுகி இருக்கிறார்கள். உறுப்புகளை தேய்த்து கழுகுவார்கள். இப்ப முகத்தை கழுகுறதா இருந்தா இப்ப இன்றைக்குள்ள நடத்த என்ன, கையை இப்படியே நீட்டுவாரு, தண்ணி இப்படி நம்பிக்கிட்டு இருக்கும், இது என்ன பாத்திரமா, இது இவர் தண்ணி கீழே போயிட்டே இருக்கும், இது நம்பிக்கிட்டே இருக்கு வச்சுக்கிட்டே இருப்பார். கடைசியில் இவருக்கா திருப்தி வந்தவுடனே கையை எடுப்பார், எடுத்த உடனே இந்த தண்ணியை ஃபுல்லா மூஞ்சில அடிப்பார், அடிச்சு கழுவ கூடாது அடிச்சு கழுவுவாங்க. அதுக்கப்புறமா திரும்ப தண்ணீர் எடுத்து திரும்ப அடிப்பார், திரும்ப தண்ணீர் எடுத்து தண்ணீர் அடிப்பார். பெரும்பாலானவர்கள் மூணுக்கு அதிகமாக செய்கிறார்கள். இது மிகப்பெரிய பிதாத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த எண்ணிக்கைக்கு அதிகமாக செய்கிறார்களோ அவர்கள் எனது சரியத்தை வரவும் மீறி விட்டார்கள். பாதுகாப்பானார். நான் சொன்ன அந்த மூணுங்க எண்ணிக்கையை விட யார் அதிகப்படுத்தினார்களோ அவர்கள் சரியத்தை மீறி விட்டார்கள். ஒன்று. இரண்டாவது, முகத்தை யாராவது தேய்ச்சி கழுகிறாங்களா? தண்ணீரைத்தான் அள்ளி அள்ளி முகத்தில் வீசுகிறார்களே தவிர முகத்தை தேய்த்து கழுவதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தேய்ப்பாங்க? உதாரணத்துக்கு கண்ணுக்கு கீழே உள்ள மூக்கு நெற்றி இந்த இடம், இப்ப இப்படி நாம் தேய்த்து கழுவுவோமே ஆனால் நமக்கு அரை லிட்டர் அதாவது தண்ணி என்பது போதுமானதா இருக்கும். நீங்க தேய்க்காம அள்ளி அள்ளி ஊத்தி நிறைய தண்ணியை செலவு பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த நெற்றி எது வரைக்கும் கழுவணும் சொன்னா, இந்த நெற்றியுடைய இந்த ஆரம்பத்திலிருந்து இந்த தொண்டைக்குழி வரைக்கும் காதலுடைய ரெண்டு சோனா நிறைய இடத்துல தண்ணி மிச்சு படாமையே இருக்கும். ஏன் இவர் தண்ணி அள்ளி அள்ளி தெளிச்சார்? தண்ணி என்ன தானா போய் எல்லா இடத்துக்கும் போயிருமா? அது ஒழுசு இருக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் தண்ணி போடணும்னு அது தெரிஞ்சு இவர் தண்ணியை செலுத்தினவனே அது எங்க பார்த்தாலும் மூளை முடுக்கு போகுமா? நீங்க தேய்க்காத வரை போகாது. அதனால பல பேர் ஒழு செஞ்சுட்டு வருவாங்க. இந்த இடத்துல இந்த நெற்றியுடைய இந்த பகுதி இருக்கா இல்லையா, அந்த இடம் அப்படியே காஞ்சே இருக்கும், அதை தண்ணியே போட்டிருக்காரு. ஆனா செலவு பண்ணிருப்பாரு, அதுக்கு மட்டுமே உருவாடி தண்ணி அறவாடி தண்ணி செலவு பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் கை கழுவுறது பாருங்க, கை என்ன செய்வாரு அப்படின்னு சொன்னா, ரெண்டு மாடல்ல ஒரு மாடல்ல ஒன்னு எடுத்து வீசி ஊற்றிக்கிட்டே இருப்பாரு. என்னடா ஊத்துறாரு தண்ணியா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, அல்லது வீகட்டுவாரு இப்படி நினைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. எதுக்கு இத்தனை நெல்லி எடுத்தீங்களா? ஒரு சில இப்படி தூக்குனதுக்கு பிறகு இந்த கையால இந்த இதற்கே அப்புறம் இப்படி மடக்கி வச்சுக்கிட்டு இந்த பகுதியை தேய்க்கிறது. அதுக்கப்புறமா இப்படி செஞ்சு இந்த பகுதியை தேய்க்கிறது. இந்த முட்டுக்கை உள்பட புரியுதுங்களா, இங்க இந்த முட்டுக்கை உள்பட நினைவு. ரெண்டு பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி செலவு பண்ணிருப்பாங்க, இந்த பக்கம் அப்படியே இருக்கும் அல்லது இந்த பக்கம் அப்படியே இருக்கும். தேய்க்கிறதே கிடையாது. ரெண்டாவது கை கழுகும் பொழுது முதல்ல நம்ம விரல்கள் கை மணிக்கட்டு வர கழுகணுமா இல்லையா, அதே போல கை கழுகும் பொழுதும் இந்த விரல்களை கோத வேண்டும் சரியா. அதே போல இந்த இடது கையை கழுகும் பொழுதும் கைகளை நன்றாக தேய்க்க வேண்டும் சரி. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இன்னைக்கு நடக்கிறது தலைக்கு மசூல் செய்யறதுக்கு மட்டுமே 3 லிட்டர் தண்ணி செலவு பண்ணுவாங்க. இப்படி தலைக்கு மசூல் செய்யறதுக்கு அதையும் படிச்சுலாம் சொல்லல, வேணா என்னோட இஷா துறைக்கு பக்கத்தில் ஒரு பண்ணிக்குவாங்க, உட்காந்து நீங்க பாருங்க, ஒண்ணுமே சொல்லாதீங்க, திருமணம் வந்துடும். 3 லிட்டர் தண்ணி குறைஞ்சது. ஏன்னா கை கழுவு கை கழுவி சேர்த்துக்கிட்டு அப்ப கை ஆகும் தண்ணி ஆகணும் மேடம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா என்ன செய்வாருன்னா, ரொம்ப பேனதுல கரண்ட் ஷாக் அடிச்சிருமோ அப்படிங்கிற பயம் மாதிரி இப்படி எடுப்பாரு. அப்படி லேசா இந்த கரெக்டா இந்த நுனியை மட்டும் உள்ளாருவாரு. இப்படி அவ்வளவு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த தண்ணியில எவ்வளவு தண்ணி அவர் எடுப்பாரு, அந்த நுனியை மட்டும் அப்படி எடுப்பாரு. எடுத்துட்டு அப்படியே இப்படி கொண்டு போவாரு. தலைக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது, அவருக்கு சம்பந்தப்பட்டா கூட இந்த முனையில இப்படி கொண்டு போவாரு. அப்படி கொண்டு போயிட்டு அப்படியே அப்படி இப்படி கொண்டு வந்துட்டு அதே போல திரும்ப முடிச்சுட்டாரா, திரும்ப இங்க கொண்டு போவாரு. கரண்ட் ஷாக் அடிக்கும் பயந்து கை வைக்கிற மாதிரி தண்ணியில் ஏசாடி வச்சு அப்படி ஏறி போயிட்டு அப்படி 3 லிட்டர் தண்ணி எடுத்து போயிடுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு மசூல் செய்யறதுக்கு தனியா தண்ணி எடுத்து முடிச்சு மேட்ரிக் க்ளோஸ் என்ன கை கழுவுனீங்கல்ல, ரெண்டு கையை கழுவும்போது பேச்சு கழுவுனீங்கல்ல, கை ஈரமாதான் இருக்கு முடிஞ்சு. அந்த ஈரமான கையை கொண்டுதான் தலைக்கு மசூல் செஞ்சிருக்கான். அதுவும் ஒரு தடவை தானே செஞ்சிருக்கான். அது எப்படி செஞ்சாங்க? மொத்த இருக்கா தலையோட டச் ஆகும். உங்களுடைய கை தலையில் படுவதை நீங்கள் உணர வேண்டும். எப்படி போதும் ராக்கெட் போன மாதிரி போகுது. சில பேர் சில பேர் பத்து இப்படி நடக்கிற கோமாளித்தனத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கல, சில பேர் தலை சீவி இருப்பாரு. அப்படி என்னெல்லாம் தெரிஞ்சு இந்த கிரில்லாம் போட்டு கிரில்லாது கிரிமா போட்டு அதெல்லாம் போட்டு கலைஞரப்படாத இந்த முகம் லேசா அப்படி டச் பண்ணி கேட்டா ஒரு மூடி டச் பண்ணாலும் போதுமா? வாழ்க்கையில எங்கேயாவது ரசூல் சொன்னாலும் செஞ்சிருக்கிறாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு தலையை மசூல் செய்தார்கள். முழு தலையை மசூல் செய்தார்கள். ஒரு சில நேரங்களில் அநேகமா அது தலைப்பான நேரமா இருக்கும், தலையை தூக்கிட்டு முன்பகுதி இந்த முன்பகுதி இருப்பாரு. இது வரைக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசூல் செஞ்சிருக்காங்க. இப்படி தடவுனத கிடையவே கிடையாது. அப்ப இந்த மாதிரி முழு கையை எல்லாமே இருக்கணும். இதுல வேற சில பேர் வந்து டெக்னிக் வச்சிருக்காங்க, கையை இப்படி தனியா வச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து இப்படி போறதுதான், அப்புறம் இப்படி வர்றதுக்கு காலுக்கு சேர்ந்து தனியா ரெண்டு வரல ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணுமா? அப்புறம் இந்த பக்கத்துல வந்து தனியா ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணுமா? பிழைக்கு செய்யறதுக்கு பிழைக்கு மசூல் செய்யறது இஸ்லாத்துல இல்லவே இல்லை. அல்லாவுடைய சுதந்திரத்தினாலும் பிழைக்கு மசூல் செய்யறதே கிடையாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எதை ரசூல் சுல்லாலயத்துல செய்யவே இல்லையோ அதுக்கு ரொம்ப முக்கியம். எப்படின்னு சொன்னா கரெக்டா அந்த விடலில படுற மாதிரி நல்லா தேய்ச்சு கையை விடுவாரு, ஆனா தலையில கையை விடுறது. எங்கெல்லாம் மக்கள் சுண்ணத்துக்கு மாறு செய்கிறார்களோ அங்க சுண்ணத்தை விட்டுருவாங்க, எங்கெல்லாம் மக்கள் விதத்தை செய்கிறார்களோ அங்கே சுண்ணத்தை விட்டு விடுவார்கள். விதத்தை ரொம்ப கரெக்டா கச்சிதமா செய்வாங்க. இது எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, எல்லா விஷயத்திலையும். அப்ப இந்த மாதிரி முழுசா கொண்டு போயிட்டு அதே கையை திரும்ப அழுத்தி கொண்டு வரும். அதுக்கப்புறம் அதே இது தலையில பட்டுச்சு, இதுல தண்ணி இல்லாம போட்டு அந்த வசூலத்தான் உங்களுக்கு வேணும். எப்படி இது தடவுட கையாச்சு, இதுல தடவுட தண்ணியில புழங்கப்பட்ட தண்ணியில, அந்த மாதிரி வசுவத்தா கூடாது. அதே வேலை கொண்டு அதே போல தாடி வைத்திருப்பவர்கள் தாடிய முகத்துக்கு தடவுட தண்ணீரை கொண்டு நல்ல கோதி தாடியை கழுக வேண்டும். கையில விட்டு நல்ல விரலை விட்டு கோதி கழுகுது. அதே போல கால கழுகும் பொழுது சரி, கரண்டை காலுக்கு மேல வரைக்கும் விரல்களை காலுடைய விரல்களிலே நமது விரல்களை விட்டு கீழ் பக்கம் அதெல்லாம் தேய்ச்சு கழுவும். அதே போல சுல்லாவுக்கு கைகளை கழுவும் பொழுது பராமிட்டு சொல்லலாம், இந்த விரலுடைய முடிச்சிருக்கு பாருங்க, இதையெல்லாம் வரிசையாளர்களும் தேய்த்து கழுவுவாங்க. இப்ப இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப தொழுகை என்பது ஏதோ நம்ம பேருக்கு தக்பீர் கட்டிட்டு முடிக்கிற விஷயம் கிடையாது. நமது வணக்க வழிபாடாகிய இந்த தொழுகை மிக சரியாக அமைய வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை கற்றார்கள். அதுக்கு பிறகு தொழுகைக்கு உள்ளார வரும் பொழுது எந்த ஒரு பணிவோட பயத்தோட வருது, தக்பீர் கட்டுறது. ரொம்ப பேரை நீங்க பாத்தீங்கன்னா என்னங்க துஆ ஓதுறீங்க, நானா நான் ஷாஃபி வஜ்ரத் ஓதுவேன், நீங்க என்ன துஆ ஓதுறீங்க, நானா நான் ஹனபி சனா ஓதுவேன், தபாரக் ரஸ்மல், இந்த ரெண்டத்தை தவிர தாண்டிக்கவே மாட்டாங்க. ஆனா துன்யாவில பாத்தீங்கன்னா நிறைய டிகிரி வச்சிருக்காங்க. அப்ப என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டும் பொழுது ஒரு துஆவை மட்டும்தான் வழமையாக ஓதினார்களா, பத்துக்கு மேற்பட்ட துஆக்கள் தவஜ்ஜத்து ஓதி இருக்கிறார்கள், சனா ஓதி இருக்கிறார்கள், பாவமன்னிப்பு தலை இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார், அல்லாஹும்ம பாரிக் பைனி வ பைன கதாய كما باعت بين المشرق والمغرب اللهم اغفرني من الخطايا كما انقضت بالنبيكم من الدنس اللهم اغفر الخطايا بالماء والثلج والبرد كما نرغبك الله ورسوله عند الدعاء كذلك اللهم اهدني لاحسن الاخلاق لا يهدي لاحسنها الا انت واصرف عني سيئ الاخلاق لا يصرف عني سيئها الا سرنا رسول الله صلى الله عليه وسلم தக்பீர் கட்டிட்டு அல்லாஹ்வை பொழுது கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனா எப்ப நம்ம சுண்ணத்துக்கு வர்றது இல்லையோ அப்ப இந்த ரெண்டுல ஒழுங்க மட்டும் உட்கார்ந்துருப்போம், கடைசியில அதையும் ஓடி ஓடி அது சில பேருக்கு நீங்க கேளுங்க, வச்சத்து வெளியில துணிக்கு வெளியில ஓடு சொன்னா ஓடு தெரியும், துணிக்கு வெளியில ஓடு சொன்னா போது அது துணிக்கு வெளியில ஓடி பழக்கம் வெளியில வராது, அது தக்பீர் கட்டணும் தானா வருமா, அப்படி உழவு இல்லாம ஓடு. இதுதான் இதை மாற்றுவதற்குத்தான் ஒவ்வொரு நிலையிலும் பலவிதமான விக்கிர்களை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நமது தொழுகை அமையும் போதுதான் தக்வாவுடைய தொழுகையாக இருக்கிறது. சரி, இது ஒரு சின்ன விளக்கத்துக்காக சொன்னா நம்முடைய தொழுகை பற்றிய பாடல் இல்ல, இன்ஷால்லா அதுக்கு ஒரு தனியான சிம்மந்தராஜ் தம்பி நடந்திருக்கு, அதை பார்த்துக்கலாம். அப்ப தொழுகை என்பது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு வழக்கம், அது தக்குவாவுடையவர்களுடைய மிகப்பெரிய அடையாளம், இரண்டாவது அடையாளம். அப்ப எங்கெல்லாம் தக்குவா அடிபடுதுன்னு நீங்க அடையாளம் காண விரும்பினீர்கள் என்றால் அவங்களுடைய தொழுகை இருப்பார். யாரா இருந்தாலும் சரி, ஆலிமா இருக்கட்டும், முஃப்தியா இருக்கட்டும், அல்லது அழைப்பாளராக இருக்கட்டும், பிரச்சாரம் யாரா இருந்தாலும் சரி, அவரிடத்திலே தொழுகையில் அலட்சியம் இருக்கிறதா, வேளாண்பாடியோட சாவாசம் இவர் எவ்வளவுதான் அருமையா பேசினாலும் சரி அஸ்ஸலாம் அலைக்கும் ஏன் எப்படியாவது எப்படியாவது கொள்வது நம்ம தலைவான். தக்குவா இல்லாத நமக்கு நேர்வழி காட்ட முடியாது. தக்குவாவின் இரண்டாவது அடையாளம் என்ன, தொழுகைக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம். அடுத்து நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் தர்மம் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர் தக்குவா உள்ளவர் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால் அவர் சம்பாதிப்பது இருந்து எவ்வளவு கொடுக்கிறார், தர்மம் செய்கிறார். ஈகை சதக்காவுடைய குணம் அவரிடத்திலே எவ்வளவு இருக்கிறது. ஏதோ சக்காத்து மட்டும் அல்ல, இந்த இடத்துல சொல்லல் பரிமாறதான் நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து எங்கே கொடுத்ததிலிருந்து கொடுப்பதற்குரிய சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் அவர் கொடுத்துக் கொண்டிருப்பார், தர்மம் செய்து கொண்டிருப்பார், கைகளை அவர் கட்டி வைத்திருக்க மாட்டார். அப்போ சத்வாவுடைய இரண்டாவது அடையாளம் அவரிடத்துல தர்மம் இருக்கார், சதத்தாவுடைய குணம் இருக்கிறார். அப்ப கல்வி கண்டிப்பா ஒரு நாளும் சத்வாவுடையவனாக ஆகவே மாட்டான். அடுத்து விநூடவிமாவும் சில இழைக்க நபியே உமக்கு இறக்கப்பட்டதை நம்பிக்கை கொள்வார்கள். உமக்கு இறக்கப்பட்டதை ஈமான் கொள்வார்கள். அப்பறம் அவர்களுக்கு குர்ஆனும் இறக்கப்பட்டது, அந்த குர்ஆனின் விளக்கம் ஞானமும் இறக்கப்பட்டது. அப்ப குர்ஆனையும் நம்புவார்கள். அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஹதீஸையும் நம்புவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கூற்று இல்லாமல் குர்ஆனை புரிய முடியாது, குர்ஆனிலே அல்லாஹ்வின் நோக்கத்தை நாம் அடைய முடியாது என்பதை தெளிவாக அவர்கள் அறிந்திருப்பார்கள். எனவே அல்லாஹ்வையும் நபியையும் ஈமான் கொள்வது கொண்டு, அல்லாஹ்வையும் நபியையும் ஈமான் கொள்வது கொண்டு. இப்ப ஈமான் கொள்வது சொன்னா அல்லாஹ் மட்டும் ஈமான் கொள்வார், நபிக்கு வேலை அல்லாஹ் சொல்றது அவரோட புரிஞ்சு அதுக்கப்புறம் அவரை திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொன்னா அவன் காப்பிரா இல்லையா? அப்ப அதே போலதான் அல்லாஹுடைய வேதத்தையும் நபியின் சுன்னாவையும் ஈமான் கொள்வது. அப்ப நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டது, குர்ஆன் போன்றதும் கொடுக்கப்பட்டது. எனக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆன் போன்றதும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களிலே ஒருவர் அவருக்கு ஒரு காலம் வரும், அப்போது உங்களிலே ஒருவர் கட்டிலே தாழ்ந்து கொண்டிருப்பார், அதாவது பெருமையிலே இருப்பார். அவரிடத்தில் எனது சுண்ணாவிலிருந்து ஒரு ஹலால் ஹராமுடைய விஷயம் வந்தால் அவர் சொல்வார், இதை வையுங்கள், அல்லாஹ்வின் வேதத்தை கொண்டு வாருங்கள், அது எங்களுக்கு போதும் என்று சொல்வார். வார்த்தையை பார்க்கும்போது என்னமோ குர்ஆன்ல ரொம்ப பற்று இருக்கிற மாதிரி அவர்கள் பேசுவார்கள், ஆனால் குர்ஆனை நிராகரிப்பவர்கள். ஏன்? எந்த குர்ஆன் குர்ஆனை நம்ப சொல்கிறதோ அதே குர்ஆன் தான் நபிக்கு கீழ்படிய சொல்கிறது, நபியை பின்பற்ற சொல்கிறது, நபியை கட்டுப்பட சொல்கிறது, நபி நமக்கு அழகிய உண்மாது என்று சொல்கிறது. முஸ்லிம்களுடைய அடுத்த மிகப்பெரிய அடையாளம், நாம் குர்ஆனை மட்டும் ஈமான் கொள்வதோடு நிறுத்த மாட்டோம், இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லோருக்கும் என்னென்ன வேதங்களை அல்லாஹ் இறக்கினாரோ அதிலே நாம் பெயர் தெரிந்தவை பெயர்களோடு ஈமான் கொள்வோம், பெயர் தெரியாதவற்றை பெயர் தெரியவில்லை என்றாலும் சரி அல்லாஹ் நபிமார்களுக்கு எதையெல்லாம் ஏடுகளாகவோ அல்லது முழு நூல்களாக வேதங்களாக இயக்கினாரோ அவையெல்லாம் உண்மையானவை என்று ஈமான் கொள்வோம். எந்த நபிக்கும் அல்லாஹுங்கள வேதத்தை கொடுக்கவில்லை அல்லது கட்டளைகளை கொடுக்கவில்லை என்று நாம் நிராகரிக்க மாட்டோம். இப்ப தௌராத்தை நம்புவோம், இஞ்சியை நம்புவோம், ஜபூரை நம்புவோம், முன்னாடி உள்ள வேதங்களை எல்லாம் நாம் நம்புவோம். ஆனா இன்றைக்கு இருக்கிற இந்த தௌராத்து இருக்கலாம், அந்த இஞ்சில் இருக்கிறது அல்லவா, இது புரட்டப்பட்டது என்று அல்லாஹ் கூறுகிறார். இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். தௌராத் என்ற வேதம் அல்லாஹ்வால் மூசா நபிக்கு இறக்கப்பட்டது, அது உண்மையான நேர்மொழியை கொண்ட வேதம் என்று ஈமான் கொள்வது. அதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, இப்ப உள்ள தௌராத்தை வாங்கி வச்சு படிங்க என்ற அர்த்தம் கிடையாது, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இல்லையே. எந்த அல்லாஹ் தௌராத்தை இஞ்சியிலே நமக்கு நம்பிக்கை கொள்ள சொன்னானோ அதே அல்லாஹ் யூதர்கள் அந்த தௌராத்திலே மாற்றங்களை குழப்பங்களை திருத்தங்களை செய்துவிட்டார்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். புரியுதா? அடுத்து ரபில் ஆகிரத்தில் கடைசி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக ஆழமாக ஒரு விஷயத்தை விளக்கமாக முன்னாடி சொல்லப்பட்ட அல்லதீன பில்கைப் என்பதிலேயே வந்துவிடுகிறது, மறைவானதை நம்பிக்கை கொள்வார்கள் என்பதிலேயே வந்துவிடுகிறது. அது அல்லாஹ் தெளிவுபட சொல்ல விரும்பினால் மறுமையை அவர்கள் எட்டியை உறுதியாக ஏற்றுக்கொள்வார்கள், ஆகிய விஷயத்திலே அவர்கள் மிக உறுதியாக இருப்பார்கள். அந்த ஆகிரத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் தங்கள் செயல்களை அமைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல குர்ஆனை கொண்டு நேர்வழி பெற்றவர்கள் அடையாளம் அவர்களுக்கு அவர்களுடைய அடையாளங்களை சொல்லும் பொழுது அவர்களிடத்தில் தக்வா இருக்கும். அப்ப தக்வா என்பதை எதிலெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள், அவர்களுடைய ஈமானிலே பார்ப்பீர்கள், அவர்களுடைய தொழுகையிலே பார்ப்பீர்கள், அவர்களுடைய தர்மத்திலே பார்ப்பீர்கள், இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் நம்புவதிலே பார்ப்பீர்கள், முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களையும் மரியாதை செய்வதிலே அவற்றையும் ஈமான் கொள்வதிலே பார்ப்பீர்கள், ஆகிரத்துடைய விஷயத்திலே அவர்களுடைய ஈமானை அவர்களுடைய தக்வாவை பார்ப்பீர்கள். துன்யாவுக்கா அல்லது ஆகிரத்துக்காக வரும்பொழுது அவர்கள் துன்யாவை புறக்கணித்து விடுவார்கள். சில பேர் என்ன, அவர்களுக்கு ஆகிரத்தை கொண்டு நினைவூற்றப்பட்டால் ரொம்ப அலட்சியமானவர், ஆகிரத்தில் அல்லாட்ட போனா எப்படி பதில் சொல்லுன்றது எனக்கு தெரியும், இன்னால் இல்லாகியோ இன்னா இளையராஜோ. ஆகிரத்தில் அல்லாட்ட போனா அல்லாட்ட எப்படி பதில் சொல்லுங்கிறது என்று எனக்கு நல்லா தெரியும், நீ ஆகிரத்தை பத்தி எனக்கு சொன்னாலும் இன்னால் இல்லாகியோ இன்னா இளையராஜோ. அப்ப இது எதை காட்டுகிறது, ஆகிரத்தின் மீது நம்பிக்கையின்மையை காட்டுகிறது என்று ஆகிரத்தின் மீது நம்பிக்கை இருப்பதை இது காட்டவில்லை. அப்படி அப்படி நம்பிக்கை இருந்திருக்குமேனால் உடனடியாக அல்லாஹ்வை வைத்துக் கொண்டிருப்பார், அல்லாஹ்விடத்திலே வழிகேட்டிலிருந்து பாதுகாவல் தேடியிருப்பார்கள். அப்ப இந்த சிபத்துகள் இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், உலாய்க்கு அலா ஹுதன் ரப்பிஹிம் வ உலாய்க்கு ஹுமுல் முஃப்லிஹூன். திரும்ப கவனமா கேளுங்க, அப்ப அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத்தை நம்ம கேட்டோம், அல்லாஹ்விடத்தில் சூரத்துல் ஃபாத்திஹால யாரெல்லாம் ஹிதாயத்தும் கொண்டு கேட்டோம், அப்ப அல்லாஹ்விடத்தில் ரெண்டு மூணு வகையான மக்களை நமக்கு முன்னாடி வச்சான். அந்த மூணு வகையான மக்கள்ல ஒரு மக்கள் அல்லாஹ்வுடைய அந்த அருள் பெற்றவர்கள், இரண்டாவது கோபத்திற்குரியவர்கள், மூன்றாவது வழிகட்டவர்கள். இந்த ரெண்டு பேரை விட்டுங்க, நீங்க அருள் பெற்றவர்களுடைய பாதையில போங்கன்னு சொன்னான். இப்ப அந்த அருள் பெற்றவர்களுக்கு அடையாளம் சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி இந்த குர்ஆனை கொண்டு நேர்வழி பெற்றார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களிடத்தில் தக்வா இருந்தது, இறைச்சம் உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்ப அந்த நிதாயத்துக்கு அடிப்படை குவாலிட்டி என்ன வேண்டும், அவர்கள் ஈமான் பில் கைப், இகாமத்துஸ்ஸலா அல் இன்ஃபா அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்வது, அடுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கப்பட்ட அனைத்தையும் நம்பிக்கை கொள்வது, முன்னாள் நபிமார்களுக்கு இறக்கப்பட்டதை நம்பிக்கை கொள்வது, ஆகிரத்துடைய விஷயத்தில் ரொம்ப அச்சத்தோடு ஈமானோடு தெளிவாக இருப்பது, இதெல்லாம் இருந்தால் உலாலைக்கு அழகுதன் வரப்பையும். இப்படிப்பட்டவர்கள் தான் தங்கள் இறைவன் புறத்திலிருந்து நேர்வழியின் மீது உறுதியாக இருப்பார்கள். நபிக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரா கலம்ல நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள், அப்படியே ஸ்ட்ராங்கா அதை புரிஞ்சுக்கிட்டு அதன் மீது நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள். அவர்கள் தங்கள் இறைவன்புறத்திலிருந்து நேர்வழியில் முழுமையாக இருக்கிறார்கள். அடுத்து அல்லாஹ்வுத்தால விளக்கத்தையும் சொல்லிவிடுகிறார், இப்படி நேர்வழி பெற்றவர்களுக்கு தான் வெற்றி உண்டு. இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சூரா அல்-பக்ராவுடைய இந்த முதல் வசனங்கள் இருக்கின்றனவே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன துஆவை கேட்கிறோமோ அந்த துஆவிற்கு அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அங்கீகாரமாக நீ என்னிடத்திலே நேர்வழியை கேட்டாய், அந்த நேர்வழிக்கு உனக்கு நான் வழிகாட்டுகிறேன், இந்த குர்ஆனை பற்றி பிடித்துக்கொள், இந்த குர்ஆன் இறையச்சம் உள்ளவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது, அந்த இறையச்சம் உள்ளவர்கள் யார், அவர்கள் இறைவை நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் கொடுப்பார்கள், நபிக்கு இறக்கப்பட்டதையெல்லாம் நம்பிக்கை கொள்வார்கள், நபிக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களையும் நம்பிக்கை கொள்வார்கள், ஆகிரத்துடைய விஷயத்திலே ரொம்ப பயத்தோடு இருப்பார்கள். இவர்கள் தான் நேர்வழிக்கு உரித்தானவர்கள், இவர்கள் தான் நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். இப்படி நேர்வழி பெற்றவர்களுக்குத்தான் வெற்றி உண்டு. உலாயத்தில் இந்த குவாலிட்டியிலிருந்து எது குறைந்தாலும் சரி, அங்கே நேர்வழியிலும் விதாயத்திலும் எந்த கேரண்டியும் கிடையாது. இப்ப அடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்ப பகுதியை கூறும் பொழுது மூன்று வகையான மக்களை சொல்கிறான். அதில் ஒரு வகையான மக்களைத்தான் இந்த அல் முத்தகூன் என்று குறிப்பிட்டு அல்லாஹ் சொன்னான். அவர்கள் யார்? நபியும் நபியை நம்பிக்கை கொண்ட சஹாபாக்களும் அந்த சஹாபாக்களுடைய வழியிலே வரக்கூடிய நன்மக்களும். எவ்வளவு கேளுங்க, சூரத்துல் பக்கராவுடைய முதல் ஆரம்ப பக்கங்கள்ல மூன்று வகையான மக்களை அல்லாஹ் சொல்கிறான். அதுல ஒரு வகை மக்கள் யார்? நபியும் நபியை கொண்டு ஈமான் கொண்ட சஹாபாக்களும் அவர்களுடைய வழியிலே வரக்கூடிய நன்மக்களும். முத்தகீன் எல்லாம் முத்தகீன் சொல்லுவாங்க, டெஃபினேஷனோட போயிருவாங்க. முத்தகீன் அல்ல, அந்த முத்தகீன் யாரு அப்படிங்கும் போது நபியும் நபியை ஈமான் கொண்ட சஹாபாக்களும் அவர்களுடைய வழியிலே வரக்கூடிய நன்மக்களும். இவ்வளவு ஒரு கூட்டத்தை அல்லாஹ் மொத்தமாக மார்க்கத்தை விட்டு வெளியே சென்றவர்கள், நிராகரித்து விட்டவர்கள். அது மனமுண்டாக நிராகரித்து நிராகரிப்பிலேயே அவர்கள் மூழ்கி தீனை மார்க்கத்தை எதிர்ப்பவர்கள். அவங்க இரண்டாவது அல்லாஹ் சொன்னார், இன்னும் இவங்களுக்கு கடுமையான வேதனை இருக்குது, அது சந்தேகமே இல்லை. மூன்றாவது ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான், ரொம்ப பிரச்சனையான கூட்டம். அவர்கள் யார்? அவர்கள் வெளிப்படையிலே பார்க்கும் பொழுது தங்களை மூமின்கள் என்று சொல்வார்கள், நாங்கள் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் கடுகடும் அவர்களது உள்ளத்திலே ஈமான் இருக்காது, உள்ளத்திலே சந்தேகங்கள் இருக்கும். அவர்களது நோக்கம் எல்லாம் என்ன? மக்களை ஏமாற்றுவது, தங்களை மூமின்கள் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுவது, அல்லாஹுவை ஏமாற்றுவது. அல்லாஹுவை எப்படி? அல்லாஹ்வுக்கு உள்ளங்களை அல்லாஹ் அறிய மாட்டானா? அல்லாஹ் என்ன என்ன நீங்கள் ஏமாற்ற போகிறீர்கள், நீங்கள் தான் ஏமாற போகிறீர்கள். அவர்கள் எதுக்கு எடுத்தாலும் சரி, நாங்க ரொம்ப பெர்ஃபெக்டுமாக அல்லாஹ் சொல்றோம், உங்க பெர்ஃபெக்ட் ஒத்து வராது. மக்கள் ஈமான் கொண்டது போன்று யார்? நபியும் நபியை பின்பற்றிய சஹாபாக்கள். அவங்கள மாதிரி ஈமானுக்கு நீங்க வாங்க என்று சொன்னால் அந்த ஈமான் எங்களுக்கு ஒத்து வராது. ஏன்? அவர்கள் எல்லாம் அறிவீரர்கள், முக்தி அவங்களுக்கு ஆராய்ச்சி அவ்வளவு கிடையாது, அவங்களுக்கு ஆழமான அறிவு கிடையாது. அவங்கள மாதிரி நாங்க இப்படி ஈமான் கொள்ள முடியும்? அல்லாஹ் சொன்னா யாருக்கு அறிவு கிடையாது, நீங்கள் தான் முட்டாளர்கள். யாரு? சஹாபாக்களை பார்த்து நபியை பார்த்து சஃபி முக்தி கம்மியானவர்கள் சொன்னார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியை அறிந்து வருவது இவர்கள் தான் முட்டார்கள். அப்ப எல்லா அணி அணிச்சாட்டையும் எல்லா அநியாயமும் செய்வாங்க. அவங்கள பார்த்து வயதா தீரனும் இப்படியே குழம்ப செய்யுங்க, இப்படியே பிரச்சனை செய்யலாம். நாங்களா குழம்பம் பண்றோம், நாங்களா பிரச்சனை பண்றோம், நாங்க நல்லதுதான் செய்யறோம், கரெக்டா செய்யறோம், நன்மைதான் செய்யறோம் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், அவர்களா நன்மை செய்கிறார்கள், அவர்கள் குழப்பம் தான் செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் அதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் இவர்களை பொறுத்தவரைக்கும் மூமின்களுக்கு மத்தியிலே பிளவுகளை உண்டு கொள்வதிலேயே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் இவர்களை பரிகாசம் செய்கிறான், இவர்களுடைய அழிச்சாட்சியத்திலேயே இவர்கள் மேலும் மேலும் சீரடையும்படி விட்டு விடுகிறான். இவர்கள் யார்? நேர்வழி தெரிந்ததற்கு பிறகும் அந்த நேர்வழியை விட்டுவிட்டு வழிகேட்டை வாங்கிக் கொண்டவர்கள். இவர்களது வியாபாரம் ஒரு நாளும் வெற்றி அடையாது, இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அல்ல. அப்ப இந்த சூரத்துல் பக்கராவுடைய இந்த முதல் அந்த பகுதிகளில் மூன்று வகையான மக்களை அல்லாஹ் சொல்கிறான். முத்தகீன்களை சொல்கிறான், அவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். இரண்டாவது காஃபிர்களை சொல்கிறான், மூன்றாவது முனாஃபிர்கள் நயவஞ்சகர்களை சொல்கிறான். பிறகு அதற்குண்டான உதாரணம் இவங்க யார் என்று சொன்னா, கண்ணு தெரியாதவர்களை போல, காது கேட்காதவர்களை போல, ஊமையர்களைப் போல, எதற்கும் பயன்படாதவர்கள் காஃபிர்கள் கூட அல்லாஹ் அப்படி சொல்றது. முற்றிலுமான அல்லாவை நிராகரித்து விட்டு சென்ற காபிர்களை கூட அல்லாஹ் சொல்லவில்லை, உள்ளத்திலே சந்தேக நோய்களை கொண்ட முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் இவ்வளவு கடுமையான உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். அவங்களுக்கு மார்க்கத்தை பின்பற்றுவதெல்லாம் எப்போது என்றால் எங்க சுய லாபம் கிடைக்கிறதோ அங்க மார்க்கம் பேசுவார்கள். எங்கே தங்களுக்கு சுய லாபம் கிடைக்கவில்லையோ, தங்களுக்கோ தங்கள் இயக்கத்துக்கோ தங்களுக்கு தங்களுக்கு எதுக்கோ எந்த விஷயத்துல தங்களுக்கு அங்க ஏதாவது லாபம் கிடைக்கலன்னு சொன்னா அப்படியே சைலண்டா போயிட்டே இருப்பான், மார்க்கத்தை எல்லாம் தூக்கி ஏற்கனவே அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் எப்படின்னு சொன்னா, இந்த கடுமையான இருட்டுல நடக்கிறவங்க மின்னல் விட்டுனா அந்த இருட்டுல கொஞ்சம் போவோம், மின்னல் போயிடுச்சுன்னா அதோட நின்றுவோம். அந்த மாதிரிதான் இவர்கள், அதாவது தீனால இவங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைச்சா தீன் 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 மார்க்க 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 சுண்ணத்து சுண்ணத்து சரியத்து பேசுவாங்க. எங்க தீனால இவங்களுக்கு லாபம் கிடைக்கலையோ அங்க அப்படியே தீன விட்டு போயிட்டே இருப்பாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இது ரொம்ப பயந்து கொள்ள வேண்டிய உதாரணங்களையும் அடிப்படைகளையும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த மூன்று கூட்டத்தார்களை நாம் அல்லாஹ் சொன்ன அந்த அடையாளங்களோடு புரிந்து கொண்டு, எந்த கூட்டத்தார்கள் தக்வாவுடைய கூட்டத்தார்கள் நேர்மையின் மீது இருக்கிறார்களோ அவர்களை தேடி அவர்களிலே நாமும் ஆக வேண்டும் என்ற அந்த தேட்டமும் துஆவும் முயற்சியும் இருக்க வேண்டும். அதற்குள்ளான கல்வியின் தேடலும் இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு வழிகாட்டுவானாக இன்ஷால்லா அடுத்த ஓரில் அமர்வுகளிலே ஓரளவுக்கு விளக்கத்தை பார்ப்போம். ஏன்னா முதல் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நமக்கு தெளிவு தேவை. இன்ஷால்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்யட்டும்.